உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் கால்நடைகளை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் மற்றும் மழை காலத்தில் கால்நடைகளில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை எவ்வாறெல்லாம் பராமரிக்கலாம் என்பதை பற்றியும், மழை காலத்தில் கால்நடைகளுக்கு என்னென்ன நோய்கள் தாக்குகின்றன, அவற்றை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மழை மற்றும் குளிர் காலங்களில் நம்ம கால்நடைகளை எப்படி பாதுகாக்கிறது, அதுகளுக்கு வரும் நோய்கள், அந்த நோய்கள்லேருந்து நம்ம கால்நடைகளை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆடு, மாடு, கோழி, பன்றி இவை அனைத்து சார்ந்தது தான். இந்த கால்நடைகள் இப்போ வந்து நம்ம மனுஷங்க மாதிரியே வெப்ப நாட்கள்லையும் அதிக குளிர் நாட்கள்லையும் மழை நாட்கள்லையும் சீதோஷ நிலை மாறும் பொழுது பல்வேறுபட்ட நோய்கள் அதுக்கு வரும். முதல்ல என்னென்ன செய்யணும்னா, மழைக்காலங்களில் மேலே கூரை வந்து ஒழுகாத வண்ணம் பார்த்துக்கிறணும். மழைக்காலத்துக்கு முன்பாகவே வந்து ஏதாவது உடைந்த ஓடுகள் இல்லை உடைந்த மேற்கூரை இருந்ததுன்னா அதை மாற்றிட்டு புதிதாக மேற்கூரைகளை போடணும். அடுத்ததாக வந்து பண்ணையை சுற்றி இருக்கிற வடிகாலை வந்து நம்ம வந்து சுத்தமாக சுத்தப்படுத்தி வைக்கணும். ஏன்னா மழைக்காலங்களில் தண்ணீர் அதிகமாக தேங்கும். தண்ணீர் அதிகமாக தேங்கும் பொழுது அதிலிருந்து கொசுக்கள் வரும், பல உண்ணிகள் வரும். அதனால் நம்ம கால்நடைகளுக்கு பல நோய்கள் வரும். அதனால் நம்ம பண்ணையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தண்ணீர் தேங்காத வண்ணமாக வந்து நல்ல குழி அமைத்தோ அல்லது கால்வாயை சீர்தெஞ்சு வைக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையை சுற்றி இருக்கிற இடங்களில் நம்ம தேவையில்லாத பொருட்கள் அல்லது மாட்டு பண்ணைகளையோ அல்லது கால்நடை பண்ணையிலிருந்து கிடைச்ச பொறி பொருட்கள் அல்லது கால்நடை கழிவுகள், கோமியமாகட்டும் சாணமாகட்டும் அல்லது மாடு தீனி சாப்பிட்டு அது கழித்த தீனி இவற்றை வந்து பக்கத்திலேயே வச்சிருக்காம பண்ணையிலிருந்து சிறிது தூரம் தள்ளி அதை வந்து ஒரு குப்பை குட்டுற இடத்துல கொட்டி வச்சோம்னா இந்த மழைக்காலங்களில் அந்த தண்ணீர் போய் அதில் தேங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக சிமெண்ட் தரை, மண்தரை போன்ற தரைகளை தான் நம்ம கால்நடைகள் வளர்க்குறோம். அதில் சிமெண்ட் தரையாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் வழிஞ்சு ஓடிடும். ஆனால் மண்தரையாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு இருக்கும்போது நம்ம வந்து அந்த மண் தரையை தரைக்கு மேலாக இருக்கிற 1 இன்ச் மண்ணை கொத்தி வெளியில் போட்டுட்டு புதிய மண்ணை போடணும். போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நன்றாக ஈரமில்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா நல்லது. அப்போ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா தான் நமக்கு மாடுகளுக்கு மடிநோய் போன்ற நோய்கள் வராது. அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக மழைக்காலங்களுக்கு முன்பாகவே நம்ம தரைகளை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம மழைக்காலங்களுக்கு முன்பாகவே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாடுகளுக்கு தடுப்பூசிகள் போடணும். மாடுகள் மட்டும் இல்லாது ஆடுகள், வெள்ளாடு செம்மறி ஆடு ரெண்டுக்குமே மழைக்காலங்களுக்கு முன்பாக நம்ம குடற்புல் நீக்கம் செய்து அதுக்கப்புறமா தடுப்பூசி போடுறது மிகவும் நல்லது. ஏன், நம்ம மழைக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம காலங்காலமாக வந்து விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து கொடுங்க, அதாவது குடற்புழு நீக்கம் செய்யுங்கன்னு சொல்கிறோம்னா, மழைக்காலங்களில் பூமியில் மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மண்ணில் இருக்கிற குடற்புழுக்களுடைய முட்டைகளுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதனால் வரைக்கும் முட்டைகள் வந்து டார்மன் சொல்கிற உறக்க நிலையில் இருக்கும். மழை பெஞ்சு அந்த ஈரப்பதம் அதிகமான உடனே அந்த முட்டைகள்லாம் திரும்ப உயிர் பெற்று வரும். அதே மாதிரி அந்த புழுக்களும் முட்டைகள் அதிகமாக போடும். முட்டைகள் அதிகமாக போடும்போது புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அந்த மழைக்காலத்தில் அப்புறமோ இல்லை மழைக்காலம் முடிந்ததுக்கு அப்புறமோ மாடுகளோ ஆடுகளோ புல்வெளியில் மையப்போகும் பொழுது இந்த புழுக்கள் அதிகமாக புல்லோடு சேர்ந்து மாட்டோடைய ஆட்டோட வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது அந்த புழுக்கள் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டே பல உபாதைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக மாட்டோடைய வயிற்றுலேருந்து ரத்தத்தை உரியும். அதுக்கு போகிற சத்துக்களை போகிறோம், அதுவே வந்து இன்னும் ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் மாட்டோடைய பால் உற்பத்தி குறையும். ஆடு ஆடுகளில் பார்க்கும்போது அதோடைய எடை குறைவு ஏற்படும். அதனால் விவசாயிகள் இந்த மாதிரி மழை காலங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து குடப்புழு நீக்கம் செஞ்சுக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 15 லிருந்து 20 நாளுக்கு முன்பாகவே அனைத்து அரசாங்க அறிவிப்புகளும் வந்து கால்நடைகள் மற்றும் மாடு வளர்ப்போருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அடிக்கடி எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அதன் பிரகாரம் இந்த மாதிரி வானொலிகள் மற்றும் காணொலிகள் மூலிமா வந்து அரசாங்கம் உங்களுக்கு தர அறிவிப்புகளை கூர்ந்து கவனித்து மழைக்காலம் வருவதற்கு 15 லிருந்து 21 நாளுக்கு முன்பாக, அதாவது 2 லிருந்து 3 வாரத்துக்கு முன்பாகவே நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி உங்கள் ஆடு மாடுகளுக்கு பூச்சி மருந்து கொடுத்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்து கொடுத்த ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். முக்கியமாக மாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா கோமாரி நோய் முக்கியமான நோய், அதுகளுக்கு நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. ஏன் குடற்புழு நீக்கம் செஞ்சதுக்கப்புறமா தடுப்பூசி போடுறோம்னா, குடற்புழு நீக்கம் செய்யும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற புழுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் அல்லது கொல்லப்படும். அவ்வாறு கொள்ளும் பொழுது மாடுகளுக்கு குடற்புழுகளால் ஏற்படுற அந்த புரதச்சத்து இழப்பு என்பது வராது. அந்த மாதிரி புரதச்சத்து இழப்பு வராமல் இருந்ததுன்னா அடுத்ததான் நம்ம தடுப்பூசி போடும் பொழுது புரதச்சத்து உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுது இம்யூனோகுளோபுலின் சொல்கிற ரத்தத்தில் உயிரி எதிர்ப்பொருட்கள் அதிகளவு நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம போடுற தடுப்பூசியுடைய பலன் 100% முழுமையாக நமக்கு அடையும். அதனால தான் விவசாய பெருமக்களே, நாங்கள் அனைத்து கால்நடை மருத்துவர்களும் கால்நடைகளுக்கு முதல்ல குடற்புழு நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தடுப்பூசி போட சொல்கிறோம். நம்ம இதை நீங்கள் தவறாது பின்பற்றணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி தடுப்பூசி போடும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் மாடுகள் பால் கறக்கிற மாடு, சினை மாடு, கன்றுகள், வயதான மாடுகள் அனைத்திற்கும் நம்ம தடுப்பூசி போடலாம். கன்றுகளை பொறுத்தளவுக்கு ஒரு 3 மாதத்துக்கு கம்மியாக இருக்கிற கன்றுகளை விடுத்து அதற்கு மேற்பட்ட வயதுள்ள கன்றுகளுக்கு நம்ம தடுப்பூசி தாராளமாக போடலாம். பால் குடிச்சிட்டு இருக்க கன்றுக்குட்டிகளுக்கும் நீங்கள் தடுப்பூசி போடலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய மாடு சினையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது மாதிரி என்னோடய மாட்டுக்கு தடுப்பூசி போட்டால் பால் அளவு குறையும் என்ற ஒரு சில காரணங்களை சொல்லி நம்ம தடுப்பூசி போடாமல் இருந்தோம்னால், அவ்வாறு தடுப்பூசி போடாத மாட்டுக்கு அந்த நோய் வந்ததுனால் அந்த மாட்டுக்கு வரும் நோயின் இழப்பு, மருத்துவ செலவு, ஒரு சில பாதிப்புகள், அந்த நோய் வந்ததுக்கப்புறம் வந்த பாதிப்புகள், உதாரணத்துக்கு கோமாரி நோய் பாதித்த மாடுகள் மறுநோய் அடிக்கடி வரும், சினைப்பிடிப்பதில் சிரமம் வரும், வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா மூச்சடைப்பு அதிகமாக இருக்கும், வாய் வழியாக வந்த எச்சில் அதிகமாக விடும். இந்த மாதிரி சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம காலத்தே தடுப்பூசி போட்டுக்கிட்டால் இந்த மாதிரியான இழப்புகளை நம்ம தவிர்க்கலாம். அதனால் கால்நடை மருத்துவர்கள் அரசாங்கம் சொல்லும் நேரங்களில் நீங்கள் தவறாது தடுப்பூசி போட்டுக்கிறோம். முக்கியமாக மழைக்காலங்களுக்கு முன்பாகவே நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறணும். அடுத்தபடியாக ஆடுகள் வைத்திருப்பவர் பார்த்திங்கன்னா துள்ளுமாறி நோயின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மாடுகள் ஆடுகள் முக்கியமாக ஆடுகளில் மழை பெஞ்சு வர்ற இளம் தளிர் புள்ள அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே போய் அதிகப்படியான ஒரு கிளாஸ்டிடியம் சொல்கிற ஒரு பாக்டீரியாவை அதிகமாக உருவாக்கி அதன் மூலியமாக வந்து ஆடுகள் துள்ளி விழுந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நோய் பாதித்த ஆடுகள் உடனே இறப்பு ஏற்படும். அது மாதிரி உங்கள் பட்டியில் நல்லா வெயிட்டு அதிகமாக இருக்கிற உடல் எடை அதிகமாக இருக்கிற ஆடுகள் தான் அதிகமாக சாகும். அதனால் விவசாய பெருமக்களே, நீங்கள் இந்த துள்ளுமாறி நோய்களுக்கு வெள்ளாடு ஆகட்டும் செம்மறி ஆடு ஆகட்டும் நீங்கள் மழைக்காலங்களுக்கு முன்பாகவே தடுப்பூசி போட்டு இந்த நோயிலேருந்து உங்கள் ஆடுகளை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த ஆடுகளுக்கு நீங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்துவிட்டு நீங்கள் தடுப்பூசி போடும் பட்சத்தில் ஏற்கனவே கூறியது போலவே உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி 100% உங்கள் ஆடுகளுக்கு உறுதியாக கிடைக்கும். அதனால் இந்த அறிவியல் பூர்வமான உண்மையை தவறாது கடைபிடிக்கும் பொழுது கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் நீங்கள் அதிக மழை பெய்யும் பொழுது மாடுகளை வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருக்கிறது நல்லது. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரியாக தான் நம்ம மழையில் நினைக்கும் போது நமக்கு சளி காய்ச்சல் வரும்பொழுது அதிகப்படியான மழைகள் இருக்கும் பொழுது சளி காய்ச்சல் மாடுகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, மழை பெய்யும்போது கழிவு நீரும் நம்ம மேய்ச்சல் பகுதியில் அளவுக்கு அதிகமாக வந்து பாய்ந்தோடும். அந்த கழிவு நூரில் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலிக்காய்ச்சல் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ உங்கள் மாடுகளுடைய கால் குழம்புலையோ அல்லது வாயிலையோ சின்ன ஒரு வெடிப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த வெடிப்பு வழியாக இந்த லெப்டோஸ்பைரோன்னு சொல்கிற எலிக்காய்ச்சல் நோய் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகப்படியான மழைகள் இருக்கும்போது நம்ம வெளியில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் இருப்பது நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவனம் போடும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காச்சோளம் தவிடு புண்ணாக்கு தனித்தனியாக வாங்கி போடும் விசையலாகட்டும் அல்லது ஏற்கனவே இந்த மக்காச்சோளம் தவிடு புண்ணாக்கை வைத்து தயார் செய்யப்பட்ட தனியார் நிறுவனங்கள் கொடுக்கின்ற குச்சி தீவனம் சொல்கிற ரெடிமேடு தீவனங்களை கொடுக்கும் விவசாயிகளாகட்டும் தீவனங்களை நீங்கள் 10 நாளுக்கு மேலே நீங்கள் இருப்பு வைக்க வேண்டாம். 10 நாளுக்கு தேவைப்படுற தீவனங்களை மட்டும் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துங்க. வாங்கும் பொழுது அதை நீங்கள் மோந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி வந்து எண்ணெய் சிக்கு வாசனை அடிக்குதான்னு பாருங்கள். அல்லது கொஞ்சோண்டு எடுத்து வாயில் கூட போட்டு மென்று பார்க்கலாம். அதில் நீங்கள் கசப்புத்தன்மை அதிகம் இருந்தால் அதில் அஃப்லோடாக்சின் என்ற ஒரு பூஞ்சைக்காலன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மழைக்காலங்களில் இந்த பூஞ்சைக்காலன் அதிக அளவில் தீவன உபப்பொருட்கள்லையும் அதனுடைய உட்பொருட்களில் அதிகமாக வளரும். நம்ம ஊறுகாயில் பார்த்திங்கன்னா தெரியாமல் தண்ணி பட்டால் அது மேலே ஒரு பூஞ்சைக்காலன் பறந்து வர மாதிரி தான் நம்மளுடைய தீவன உபப்பொருட்கள் எல்லா பொருட்களையும் வரும். அதனால் நீங்கள் தீவனங்களை போடும் பொழுது மக்காச்சோளம் தவிடு புண்ணாக்கு இவைகளில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதான்னு பாருங்கள். அதில் வந்து ஏதாவது பூஞ்சைக்காலன் வெள்ளையாக பூஞ்சைக்காலன் பறந்துருக்கான்னு பார்க்கணும். முடிஞ்சால் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம கால்நடைகள் வந்து வயலாத பிராணிகள், அவைகளுக்கு சொல்ல தெரியாது. நம்ம தான் வந்து சரியான ஒரு நல்ல நோய் இல்லாத சுத்தமான தீவன உபப்பொருட்களை அவைகள் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் இந்த மாதிரி பொருட்களை மழைக்காலங்களில் கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த நோய் பாதிச்சிருக்குதா இல்லையான்னு 1 தடவைக்கு 2 தடவை வந்து சரியாக நம்ம பரிசோதனை செய்து கொடுப்பது நல்லது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த பொருட்களை நம்ம வந்து கொடுக்காமல் புதுசாக வாங்கி கொடுப்பது நல்லது. அடுத்தபடியாக மழைக்காலங்களில் வெயில் வரும்பொழுது நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும் கால்நடைகளை. அதே மாதிரி வெயில் மறைந்தவுடன் நம்ம மேய்ச்சலை விட்டு இப்போ நம்ம கால்நடைகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம பட்டியில் வந்து கட்டிடணும். ஏன் சொல்கிறோன்னா வெயில் வர்றதுக்கு முன்பாகவே நீங்கள் மேய்ச்சலுக்கு அனுப்புனீங்கன்னா அதில் மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் பனித்துளிகள் அந்த புல்ல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பனித்துளிகளில் அளவுக்கு அதிகமாக உண்டாலோ அல்லது பனித்துளிகளோடு சேர்த்து நான் ஏற்கனவே கூறிய இந்த குறற்புழுக்கள் மற்றும் அவருடைய முட்டைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த கால்நடைகள் நீங்கள் வெயில் வருவதற்கு முன்பாகவோ அல்லது வெயில் போனதுக்கப்புறமா வந்து இரவு நேரங்கள்லையோ மேய்ச்சலுக்கு விடும் பொழுது அந்த புல்லோடு சாப்பிடும் பொழுது பனித்துளிகளும் அதில் இருக்கிற குடற்புழுக்களும் முட்டைகளும் சேர்ந்து அந்த மாடுகளோ ஆடுகளோ தீனி சாப்பிடும்போது அதுக்கு பல உபாதைகள் வரும். அதனால் விவசாய பெருமக்கள் குளிர்காலங்கள்லையும் மழைக்காலங்கள்லையும் வெயில் நேரங்களில் மட்டும் மேய்ச்சலுக்கு அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இவைகள் எல்லாமே வந்து நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் குளிர்காலத்தில் நம்ம வந்து பல நோய்கள்லேருந்து நம்ம கால்நடைகளையும் ஆடு மாடுகளையும் நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்போர் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, இரத்த கழிச்சல் நோய் வரும். அடுத்தபடியாக வந்து வெள்ளைக்கழிச்சல் நோய் வரும். இதெல்லாம் வந்து மழைக்காலங்கள் அதிகமாக வர்ற ஒரு நோய். நீங்கள் கோழிகள் நாட்டுக்கோழிகளோ அல்லது தரமறுத்தப்பட்ட நாட்டுக்கோழிகள் வளர்க்கும் பொழுது உங்கள் பண்ணைக்குள்ளே சாரல் அடித்து உள்ள தண்ணீர் உள்ள வரும் பட்சத்தில் நீங்கள் போட்டிருக்க கூளம் ஆள் கோலத்தில் வந்து முக்கியமாக வந்து மரத்தூள் போடுவோம், நெல் உமி போடுவோம், அல்லது வந்து கடலை போட்டு தொளி போடுவோம். இவைகளில் தண்ணீர் போடும்பொழுது அந்த தண்ணீர் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகி அதிலிருந்து வந்து காக்சிடியா அப்படின்ற ஒரு உண்ணி அதில் அதிகமாக பெருகி அதை வந்து கோழிகள் சாப்பிட்டு இரத்த கழிச்சல் நோய் வந்து கோழிகள் அதிகமான இறப்புகளை சந்திக்கும். இந்த மாதிரி சமயங்களில் உங்கள் பண்ணை முறைகள்லையே வந்து மேற்கூரைகள் வந்து உங்களுடைய இருபக்க பக்கவாட்ட சுவர் முடிந்து 1 மீட்டர் அளவுக்கு உங்களுடைய மேற்கூரை இருக்கணும். அப்போ தான் வந்து மழை பெய்யும் போதோ அதிகமான வெயில் அடிக்கும் போதோ சாரலோ இல்லை வெயிலோ உள்ள உங்கள் பண்ணைக்குள்ளே வராது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மலைச்சாரல் தண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை கவனித்து அந்த மாதிரி தண்ணீர் பாதித்த அந்த ஆள் கூலங்களை எடுத்து வெளியே போட்டுடணும். புதிதாக ஆள் கூலங்களை போட்டு அதில் சுண்ணாம்பு பவுடரை போட்டிங்கன்னா அதிகப்படியான ஈரப்பதத்தை அது உறிஞ்சிரும். அது நீங்கள் அதிகப்படியான தண்ணீர் எப்படி இருக்குன்னு உங்கள் பண்ணையில் பார்க்கணும்னா உங்கள் பண்ணைக்குள்ளே போய் ஒரு கைப்பிடி அளவு அந்த ஆள் கூலத்தை நான் ஏற்கனவே சொன்ன நெல் உமியோ மரத்துளவோ கையில் எடுத்து உங்கள் கையில் அழுத்தி ஒரு லட்டு மாதிரி இறுக்கி பிடிங்க. பிடிச்சிட்டு அப்படியே எல்லா விரலையும் விட்டிங்கன்னா அது வந்து பொறிப்பொறியாக வரணும், கீழே விழுகணும். அப்படி விழுந்ததுன்னா உங்கள் ஆள் கூலத்தில் உள்ள ஈரப்பதம் நன்றாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி விழுகாமல் நல்லா உருண்டையாக கட்டி மாதிரியோ அல்லது ஒரு லட்டு மாதிரி உன் கையிலேயே இருந்ததுன்னா அதிகப்படியான ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த அந்த ஆழ்குளத்தை எல்லாத்தையும் உங்கள் பண்ணையை விட்டு வெளியே போட்டுட்டு புதுசாக ஒரு மரத்துலவோ நெல் உமையோ போடணும். நல்லா ஒரு காய வச்சுட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம தடுக்கலாம். உடனடியாக இந்த ரத்த கழிச்சல் நோய் வந்ததுன்னா கல்நடை மருத்துவரை அணுகி என்ன எந்த வயசு கோழிகள் எத்தனை கோழிகள் இருக்குதுன்னு கேட்டு அதுக்கான மருந்துகளை வாங்கி உடனடியாக தண்ணீரில் கலந்து வச்சிங்கன்னா அது அது அந்த நோயிலிருந்து உங்களை முழுமையாக பாதுகாத்து கொள்ளலாம். இதே மாதிரி நான் மாடுகளை சொன்ன மாதிரியே கோழிகளுக்கும் நீங்கள் தீவனங்களை கொடுக்கும் பொழுது மக்காச்சோளம் சோளம் மற்ற வகைகள் கொடுக்கும் பொழுது அதில் தண்ணீர் ஈரப்பதம் 12% சொல்லுவோம். அதை விவசாயிகள் நீங்கள் எளிதாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா மக்காச்சோளத்தையோ சோளத்தையோ எடுத்து உங்கள் கைக்குள்ளே வச்சு நல்லா காதுக்கு பக்கத்தில் வச்சு நல்லா குலுக்குனீங்கன்னா உங்களுக்கு சில சில சலன்னு நல்லா சத்தம் கெட்டதுன்னா அதில் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது அதில் ட்ரைனஸ்ன்னு சொல்கிற உலர் பொருட்கள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நான் விஞ்ஞானபூர்வமாக எப்படி சொல்லுவோம்னா 10-12% மேலே ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் விவசாயியை நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் குலுக்கி பார்க்கும்பொழுது நல்லா சில சில சலன்னு வந்து ஒரு குடத்துக்குள்ளே வந்து மக்காச்சோளத்தை போட்டு ஒரு சில்வர் குடத்துக்குள்ளே மக்காச்சோளத்தை போட்டு நம்ம ஆட்டும் பொழுது என்ன சத்தம் கேட்குதோ அந்த சத்தம் கேட்டதுன்னா கண்டிப்பாக அதில் ஈரப்பதம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். தாராளமாக உங்கள் கோழிகளுக்கு அந்த தீவனத்தை நீங்கள் போடலாம். அடுத்தபடியாக நீங்கள் இந்த ஒரு ஒன்றோ ரெண்டோ மக்காச்சோளத்தை எடுத்து ஒரு சிமெண்ட் தரையில் ஓங்கி அடிக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 2-3 அடிக்கு மேலே உங்களுக்கு எலும்பி வந்ததுன்னா அதில் ஈரப்பதம் மிக மிக குறைவாக இருக்குன்னு அர்த்தம். விவசாயிகள் நீங்கள் எளிமையாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூணாவதாக ஒரு மக்காச்சோளத்தை எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை இருந்ததுன்னா அதில் ஈரப்பதமும் பூஞ்சைக்காளான் நோய்களும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்களும் அதை துப்பிட்டு நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு அந்த மக்காச்சோளத்தை உங்களுடைய கோழிகளுக்கு போடாமல் இருக்கிறது நல்லது. ஆகவே விவசாய பெருமக்களே, இதுவரைக்கும் நான் கூறிய சிறு சிறு விஷயங்களை விஞ்ஞானபூர்வமாக அணுகி சரியான நேரத்தில் குடற்புழு நீக்கமும் தடுப்பூசியும் போட்டு குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களுக்கு முன்பாகவும் குளிர்காலங்களிலும் உங்கள் கால்நடைகளை காத்து உங்களுடைய கால்நடை செல்வங்களை பெருக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை மழைக்காலங்களில் கால்நடைகளில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.